ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். புதுடெல்லியில் வேளாண் பொருளாதார நிபுணர்களின் 32வது சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இல்லம்தோறும் தேசிய கொடி பிரச்சார இயக்கத்தை வலுப்படுத்த அனைத்து குடிமக்களுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் பள்ளி துவங்கும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஃபியூஜி, நியூசிலாந்து மற்றும் திமோர் லெஸ்தே ஆகிய 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தனது பயணத்தின் முதல் கட்டமாக திருமதி முர்மு பிஜு செல்கிறார். பிஜு அதிபர் திரு கட்டோனிவேர் மற்றும் பிரதமர் திரு சிடிவேனி லவுகாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை குடியரசுத் தலைவர் நடத்த உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிஜு நாடாளுமன்றத்தில் உரையாற்றவும் அங்குள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்களுடன் உரையாடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2ஆம் கட்டமாக ஆகஸ்ட் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் அவர் நியூசிலாந்து செல்கிறார். இந்த பயணத்தின் போது ஆளுநர் ஜெனரல் சிந்தி குரோவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். மேலும் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனையும் அவர் சந்திக்கிறார். வெலிங்டனில் நடைபெறும் சர்வதேச கல்வி மாநாட்டிலும் ஆக்லாந்தில் புலம்பெயர்ந்த இந்தியர்களிடமும் அவர் உரையாற்ற உள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தின் நிறைவாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி திமோர் லெஸ்தேவிற்கு செல்லும் திருமதி முர்மு அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு கே ராலா சனானா குஸ்மாவை சந்திக்கிறார். புதுடெல்லியில் தேசிய வேளாண் அறிவியல் மைய வளாகத்தில் வேளாண் பொருளாதார நிபுணர்களின் 32வது சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். நிலையான வேளாண் உணவு முறைகளை ஒட்டிய மாற்றம் என்ற கருப்பொருளில் இம்மாநாடு நடைபெறுகிறது. பருவநிலை மாற்றம், இயற்கை வளங்கள் குறைதல், அதிகரித்து வரும் உற்பத்தி செலவுகள் போன்ற உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள நிலையான விவசாயத்திற்கான அவசர தேவையை சமாளிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இம்மாநாட்டில் 75 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 1000 பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுடன் விவசாய பிரிவை அரசு வலுப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் உலகளாவிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கு தீர்வு காணும் வகையில் கூடுதல் உணவு உற்பத்தி நாடாக இந்தியா திகழ்வதாக கூறினார். மத்திய அரசின் பொருளாதார கொள்கையில் வேளாண்மை மையமாக திகழ்கிறது என்று கூறிய பிரதமர், சிறுதானியம், பால், பருப்பு மற்றும் வாசனைப் பொருட்களை நம் நாடு அதிக அளவில் உற்பத்தி செய்து வருவதாக குறிப்பிட்டார். இயற்கை விவசாயத்தை இந்தியா ஊக்குவிப்பதாக கூறிய அவர், மத்திய பட்ஜெட்டில் நீடித்த வேளாண்மைக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தட்பவெட்பங்களை தாங்கும் 1900 பயிர் வகைகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறினார். வேளாண் பிரிவில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை பற்றி எடுத்துரைத்த பிரதமர், வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நிதித்தொகை செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். விவசாயிகளின் நிலங்களுக்கு சிறப்பு அடையாள குறியீடு வழங்கப்பட இருப்பதாக கூறிய அவர், பண்ணை நடவடிக்கைகளில் ட்ரோன் பயன்பாடு ஊக்குவிக்கப்படும் என்றார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான், நம் நாட்டின் வேளாண் வளர்ச்சி விகிதம் சர்வதேச நாடுகளை விட உயர்ந்து இருப்பதாக குறிப்பிட்டார். ஊட்டச்சத்து குறைபாட்டையும் பசியையும் ஒழித்து பருவநிலை தாக்கங்களை எதிர்கொண்டு உற்பத்தியை பெருக்குவதற்கான அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அனைத்து குடிமக்களுக்கும் இல்லம்தோறும் தேசிய கொடி பிரச்சார இயக்கத்தை வலுப்படுத்தவும் மீண்டும் அதே உற்சாகத்துடன் அதில் பங்கேற்கவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஆகஸ்ட் 9 முதல் 15ஆம் தேதி வரை தேசிய கொடியை வீடுகளில் ஏற்றி அதனுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு ஹர்கர் திரங்கா இணையதளத்தில் பதிவேற்றுமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த பிரச்சாரம் கடந்த 2 ஆண்டுகளில் தேசிய இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். தேசத்தில் முழுவதும் உள்ள ஒவ்வொரு இந்தியரிடமும் ஒற்றுமையை மூவர்ண கொடி எழுப்புவதாக அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் கடந்த ஜூலை 31ஆம் தேதி வரை 7,28,00,000 பேர் வருமான வரி தாக்கல் செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 7.5% அதிகமாகும். இந்த ஆண்டு 5 கோடிக்கும் மேற்பட்டோர் புதிய வரி விதிப்பு முறையில் வரி தாக்கல் செய்துள்ளதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. 14வது இந்திய உடல் உறுப்பு தான தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு புதுடெல்லியில் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. இந்நிகழ்ச்சியில் மூளைச்சாவு அடைந்ததாக அறிவிக்கப்பட்டவர்களின் உறுப்புகளை தானம் செய்த குடும்பத்தினருக்கு சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு அனுப்பிரியா பட்டேல் பாராட்டு தெறிவித்தார். வெற்றிகரமாக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக நாடு முழுவதும் உறுப்பு தானம் செய்தவர்களையும் மருத்துவர்களையும் அவர் பாராட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் 4 மடங்கு அதிகரித்து 18,378 உயர்ந்துள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்திற்கான நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே பால் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வின் அவசியத்தை வலியுறுத்தினார். மேலும் நாடு முழுவதும் உள்ள பல்நோக்கு மருத்துவமனைகள் உறுப்பு மாற்ற சிகிச்சைக்கான வசதிகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் செயலாளர் திரு அபூர்வ சந்திரா மற்றும் பல மாநிலங்களின் மருத்துவ நிறுவனங்களின் மூத்த மருத்துவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள். 7வது சர்வதேச விருந்தோம்பல் கண்காட்சி 2024 இன்று நொய்டாவில் தொடங்கியது. தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர செகாவத் கூறுகையில், உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரத்தை மாற்றும் ஆற்றல் சுற்றுலாத்துறைக்கு உள்ளது என்றும் இந்தியாவில் சுற்றுலாவிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது என்றும் கூறினார். விவசாயம் மற்றும் சுற்றுலா ஆகியவை நாட்டின் 2 முக்கிய துறைகள் என்று கூறிய அவர், மக்கள் விரும்பும் எதையும் எல்லாவற்றையும் இத்துறைகள் அமைத்துக் கொடுக்கும் என்றார். 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற சுற்றுலாத்துறை குறிப்பிடத்தக்க பங்கை அளிக்கும் என்றும் திரு ஷெகாவத் மேலும் கூறினார். நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார உற்பத்தியாளராக சுற்றுலாத்துறை மாற உள்ளது என்று கூறிய அவர், நாடு முழுவதும் புதிய இடங்களை மேம்படுத்துவதில் அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய அங்கமான சுற்றுலாவை வலுப்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மோசமான வானிலை கடினமான நிலப்பரப்பு அமைப்புகளுக்கு மத்தியில் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்திய கடற்படை மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை முழு வீச்சில் தீவிரமாக தொடர்கிறது. நிவாரண முயற்சிகளை அதிகரிக்கவும் பேரழிவால் பாதிக்கப்பட்ட உள்ளூர் மக்களுக்கு ஆதரவு அளிக்கவும் கூடுதல் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது 78 கடற்படை வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாநில அரசின் கோரிக்கைகளை ஏற்று கூடுதல் கருவிகள் புதுடெல்லியிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டறிந்து மீட்பதற்கு இந்த கருவிகள் உதவும் என கூறப்பட்டுள்ளது. இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கேரள மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட 10,000-க்கும் மேற்பட்டோர் 93 நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும், உயிரிழந்தவர்களில் 148 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆடிப்பெருக்கு விழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. காவிரி நதி பாயும் மாவட்டங்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் நிலையில் பொதுமக்கள் அதிகாலையிலேயே ஆற்றின் கரையோரங்களில் கூடி உழவுத் தொழில் செழித்தோங்க வழிபாடு செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், கருட மண்டபம், சிந்தாமணி உள்ளிட்ட காவிரி ஆற்றின் படித்துறைகளில் ஏராளமான பெண்கள் கூடி வழிபாடு நடத்தினர். புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் தினசரி பாட வேளை 7-8 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தினமும் 8 பாட வேளைகளுடன் காலை 9:15 தொடங்கி மாலை 4:20 வரை பள்ளிகள் இயங்கும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதில் காலையில் உள்ள 4 பாட வேளைகள் தலா 45 நிமிடங்களுக்கும், மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நடைபெறும் 4 பாட வேளைகள் தலா 40 நிமிடங்கள் கொண்டதாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நேர அட்டவணை வருகிற 7ஆம் தேதி முதல் அனைத்து பள்ளிகளிலும் செயல்படுத்துமாறு பள்ளித் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 5வது ஆசியான் இந்தியா சரக்கு வர்த்தக உடன்பாட்டு கூட்டுக்குழுவின் வர்த்தக ஒப்பந்தத்தை ஆய்வு செய்வதற்கான கூட்டம் இந்தோனேஷியாவின் ஜாகர்த்தாவில் உள்ள ஆசியான் செயலகத்தில் கடந்த மாதம் 29ஆம் தேதி முதல் இம்மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இந்திய வர்த்தகத்துறையின் கூடுதல் செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால், மலேசிய முதலீடு வர்த்தக தொழில்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் திரு மஸ்தூரா அகமத் முஸ்தபா ஆகியோர் கூட்டாக தலைமை தாங்கினர். இந்த கூட்டத்தில் 10 ஆசியான் நாடுகள் இந்தியாவைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். முதல் 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் கடந்த பிப்ரவரி மாதம் புதுடெல்லியிலும், மே மாதம் மலேசியாவின் புத்ரஜயாவிலும் நடைபெற்றன. மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த உறுப்பினர்களுடன் 5வது கூட்டுக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிரச்சனைகள் குறித்து பொதுவான புரிதலை வளர்ப்பதற்காக இந்திய தலைவர் இருதரப்பு சந்திப்புகளை நடத்தினார். இந்தியாவின் உலகளாவிய வர்த்தகத்தில் சுமார் 11% பங்கை கொண்ட ஆசியான் இந்தியாவில் முக்கிய வர்த்தக கூட்டணியாக உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். புதுடெல்லியில் வேளாண் பொருளாதார நிபுணர்களின் 32வது சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இல்லம்தோறும் தேசிய கொடி பிரச்சார இயக்கத்தை வலுப்படுத்த அனைத்து குடிமக்களுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் பள்ளி துவங்கும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.